அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 11 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் வட இந்திய மாநிலமான சத்தீஸ்கரில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பெண்கள் 11 பேர் இறந்திருப்பது பற்றிய செய்தி.
இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த ஒரு அந்த 8 இறப்புகள் வந்து இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஒன், இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர்னே சொல்லலாம்.
அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் மைய நூலகத்தில் மாணவிகளுக்கு அனுமதி தர மறுப்பதற்கு துணைவேந்தர் தெரிவித்த காரணம் எழுப்பியிருக்கும் சர்ச்சை பற்றிய செய்தி. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் 3வது முறையாக போட்டியிட மஹிந்த ராஜபக்சவுக்கு 18வது சட்ட திருத்தத்தின் கீழ் இடம் உண்டு என்று இலங்கை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக வரும் செய்திகள் பற்றிய குறிப்பு. இந்தியாவில் இருக்கும் இலங்கை அகதிகளை இந்தியா திரும்ப இலங்கைக்கே அனுப்ப வேண்டும் என்று வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி. பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்னம் சேவகன்.
2015 ஆண்டு ஆப்பிரிக்க கிணத்துக்கான கால்பந்து இறுதிச்சுற்று போட்டிகளை மொரோக்கோ நடத்தாது என்று உறுதி செய்திருக்கின்ற ஆப்பிரிக்க கால்பந்து சமரணம் அவர்கள் சுற்றுப்போட்டியில் கலந்து கொள்ளும் தகுதியையும் இழப்பதாக கூறியிருக்கின்றது. இபோலா அச்சம் காரணமாக அடுத்த வருடம் முற்பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அந்த இறுதிப் போட்டிகளையும் நடத்த தாம் தயாராகவில்லை என்று மொரோக்கோ கூறியிருக்கின்றது. இபோலா பரவலால் தவித்துக் கொண்டிருக்கின்ற மேற்காப்பிரிக்க நாடுகளின் ரசிகர்கள் அந்த நோயை மொரோக்கோவிலும் பரப்பிவிடக்கூடும் என்று மொரோக்கோ அதிகாரிகள் கவலை கொண்டிருக்கிறார்கள். அந்த சுற்றுப்போட்டியை யார் நடத்துவார்கள் என்பது இன்னமும் தெரியவில்லை.
இதேவேளை கினியில் கடந்த செப்டம்பர் மாதம் இபோலா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் குழு ஒன்று கொல்லப்பட்ட கிராமத்தில் அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டினி போராட்டம் ஒன்று துவங்கப்பட்டிருக்கிறது. தெற்கத்திய கிராமமான ஓமோ கிராமத்திற்கு சேர்ந்த 20 பெரியவர்கள் கினி நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்த பட்டினி போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பட்டினி போராட்டத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் ஓமே கிராமத்தில் ராணுவம் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் அதற்கு பயந்து சுமார் 6,000 பேர் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த புகார்கள் குறித்து அரசோ ராணுவமோ கருத்து எதனையும் வெளியிடவில்லை.
வடக்கு பிரான்சில் முதலாம் உலகப் போரில் இருந்த சுமார் 600,000 படையினருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான புதிய நினைவு சின்னம் ஒன்றை பிரெஞ்சு அதிபர் பிராங்குவா ஹாலந்த் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். தங்க உருக்கு தகடுகளால் ஆன நீள்வட்ட வடிவமான அந்த நினைவு சின்னம் ரிங் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என்ற பெயரில் ஏரஸ் நகருக்கு அருகே ராணுவ மயானம் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிராந்தியத்தில் நடந்த மோதல்களில் கொல்லப்பட்ட பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் 30 நாடுகளின் படையினர்களின் பெயர்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இது சமாதானத்துக்கான போர் இன்னமும் முடியவில்லை என்பதை புதிய தலைமுறைக்கு நினைவுபடுத்துவதாக பிரெஞ்சு அதிபர் கூறியிருக்கின்றார்.
நைஜீரிய அதிபர் குட்லக் ஜொனத்தன் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் அதிபர் தேர்தலில் தான் மீண்டும் போட்டியிடுவேன் என்று முறையாக அறிவித்திருக்கிறார். தலைநகர் அபுஜாவில் நடந்த வண்ணமயமான நிகழ்வில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள் அவரை புகழ்ந்தனர். அந்த நிகழ்வின் இறுதியில் அவர் தான் போட்டியிடப் போவதை அறிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடான நைஜீரியாவின் அதிபராக அவர் 2010 ஆண்டிலிருந்து தொடர்ந்து இருந்து வருகிறார். அதே சமயம் இவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினால் இந்த அதிபர் தேர்தல் அவருக்கு பெரும் சவாலாக அமையக்கூடும் என்று செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். போக்குஹாராம் குழுவினரின் கிளர்ச்சியை அவர் கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என்கிற விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன.
பாலியல் வல்லுறவுக்காக குற்றம் காணப்பட்ட கால்பந்து ஆட்டக்காரரான செட் இவான்ஸ் சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் அவரது பழைய கால்பந்து குழுவுடன் சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட அனுமதித்ததை அடுத்து இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து அணியான ஷெஃபீல்ட் யுனைடெட் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. வேர்ஸில் சர்வதேச விளையாட்டு வீரரான அவர் மீண்டும் விளையாட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தொழிற்சார் கால்பந்தாளர்களுக்கான அமைப்பு கூறியிருக்கின்றது. ஆனால் சில பெண்கள் அமைப்புகள் அவரை மீண்டும் அணியில் சேர்த்தால் இந்த பாலியல் வல்லுறவு குற்றம் சிறிய குற்றம் என்று ஆகிவிடும் என்று வாதிடுகின்றன. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்ற இவான்ஸ் கடந்த மாதம் வெளியிட்ட ஒரு வீடியோ அறிக்கையில் தனக்கு ஒரு மறு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆனால் எல்லோருக்கும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூற முடியாது என்றும் தெரிவித்திருந்தார்.
தென்கொரியாவில் கடந்த ஏப்ரல் மாதம் 300 உயிர்களை பலிகொண்ட படகு விபத்து குறித்த வழக்கில் அந்த படகின் தலைமை ஓட்டுநர் மற்றும் அவரது சகாக்களுக்கு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் கடும் கோபத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற வளாகத்தில் இவர்கள் கோஷங்களை எழுப்பியதோடு கதறல்களையும் வெளிப்படுத்தினர். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கும்படி சில உறவினர்கள் கோரினார்கள். இந்த பயணிகள் படகை விட்டுவிட்டு ஓடிய படகின் தலைமை ஓட்டுநர் லூய் ஜூன் சியாக்கிற்கு 36 ஆண்டு கால சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. அவர் அப்படி ஓடியதைத் தொடர்ந்து அந்த படகில் பயணம் செய்த பள்ளி சுற்றுலா வந்திருந்த 13 வயது மாணவர்கள் பலர் கொல்லப்பட்டனர். படகின் மற்ற பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. அதில் ஒருவருக்கு திட்டமிடாமல் கொலை செய்ததற்கான தண்டனையும் வழங்கப்பட்டது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய குறிப்புகள். இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அரசு நடத்திய குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகளில் 11 பெண்கள் இறந்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அரசு நடத்திய சுகாதார முகாமில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 11 பெண்கள் மரணமடைந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 4 மருத்துவ அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இறந்த 11 பெண்களை தவிர இந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மேலும் 30 பெண்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் பலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள பெந்தரி கிராமத்தில் கடந்த சனிக்கிழமையன்று 83 பெண்களுக்கு டியூபெக்டமி எனப்படும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கவனக்குறைவு ஏதும் இல்லை என்று அதிகாரிகள் மறுத்தாலும் இந்த அறுவை சிகிச்சைகள் அவசரமாக செய்யப்பட்டதாக கிராமத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். 83 பெண்களுக்கும் ஒரே மருத்துவர் ஒரே உதவியாளருடன் 6 மணி நேரத்தில் இந்த அறுவை சிகிச்சைகள் அனைத்தையும் செய்து முடித்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அறுவை சிகிச்சை முடிந்ததிலிருந்து வலி மற்றும் காய்ச்சலால் அவதிப்படுவதாக அந்த பெண்கள் தெரிவித்துள்ளனர். தொற்று மற்றும் இரத்த இழப்பு ஏற்பட்டதன் விளைவுகளால் அவர்கள் இறந்துள்ளனர் என்று பூர்வாங்க தேர்வுகள் தெரிவிப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அமர் சிங் செய்தி ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகள் தோல்வியடைவது இந்தியாவில் புதிதல்ல. குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகள் அலட்சியமாக நடத்தப்படுவதாகவும் அதில் பல சரியான வசதி அமைப்புகள் இல்லாத மருத்துவமனைகளில் நடத்தப்படுவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இந்தியாவில் பெருகி வரும் மக்கள் தொகையால் எதிர்வரும் 2030 ஆண்டில் சீனாவை விட இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதுபோன்ற ஒரு சம்பவம் இந்திய அரசாங்கத்தின் குடும்ப நலத்திட்டத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் இந்திய அரசாங்கம் குடும்ப நலத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார் பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் எஸ் இளங்கோ.
மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு வந்து ஏற்கனவே வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அது வந்து பாலிசி வந்து எல்லா மாநில அரசுகளுக்கும் அனுப்பியிருக்காங்க. அதை வந்து சில மாநில அரசுகள் வந்து சரியா கடைபிடிக்கிறது இல்லை. உதாரணமாக தென் மாநிலங்களை எடுத்துட்டீங்கன்னா அந்த குவாலிட்டி கேர் தரமான குடும்ப நல சேவையில வந்து கண்ணுங்கருத்துமா இருக்கிறாங்க. ஆகையினாலதான் பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இறப்புகள் குடும்ப நல திட்ட அறுவை சிகிச்சையினால் இறப்புகள் வந்து குறைவா இருக்கு. இந்த சத்தீஸ்கர் மாநிலத்துல நடந்த ஒரு அந்த 8 இறப்புகள் வந்து இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஒன், இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர்னே சொல்லலாம். அந்த குடும்பத்திற்கு அந்த அல்லது அந்த திட்டத்திற்கு அந்த மாநிலத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேரிழப்பு பேராபத்து அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். பெண்களை வந்து குடும்ப நல திட்டத்துக்கு கொண்டு வரும்போது அவங்க சரியா ஒரு அவங்கள பரிசோதனை செய்யறது இல்லை, சரியான வந்து அறுவை சிகிச்சை செய்யறது இல்லை, சரியான திட்டம் தீட்டுறது இல்லை, இந்த மாதிரியான ஒரு ஒரு அதிகமான இறப்புகளுக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன்.
இப்போ இந்த சம்பவம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இந்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா?
கண்டிப்பாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். சுகாதாரத்துறை வந்து இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம குடும்ப நலத்திட்டத்தை வந்து ரீலுக் பண்ண வேண்டியிருக்கும். திரும்பவும் வந்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமையில கட்டாயத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு குடும்ப நலத்திட்டம் வந்து 75ல் ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்டெரிலைசேஷன்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மொத்த கருவளை வீதம் வந்து ஒரு தாய் ஒரு கர்ப்பிணிக்கு வந்து சில மாநிலங்கள்ல 1க்கும் குறைவாக போயிட்டு இருக்கு, 1.7க்கு கீழே போயிருக்கு. அதாவது பிறப்புகளும் இறப்புகளை விட வந்து பிறப்புகள் வந்து குறைவா இருக்கு. இந்த நிலைமை நீடித்தால் வந்து நமக்கு வந்து மனித வளம் வந்து நமக்கு வந்து குறைவா போயிடும். ஆனால் சில மாநிலங்களுக்கு அது பொருந்தாது. மத்திய அரசு வந்து குடும்ப நலத்திட்ட அந்த சேவையில இந்த சேவையினுடைய நோக்கத்தை திரும்பவும் வந்து மறுபரிசீலனை செய்து ஒரு நல்ல திட்டத்தை வந்து மாநிலத்திற்கு உகந்த திட்டத்தை அந்தந்த மாநிலத்திற்கு உகந்த திட்டத்தை வந்து வகுத்து அதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியை வந்து போட்டு அதன் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் நல்லது
என்றார் பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் எஸ் இளங்கோ.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் மைய நூலகத்தை பயன்படுத்த அந்த பல்கலைக்கழக மாணவிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவது தொடர்பாக அதன் துணைவேந்தர் தெரிவித்த கருத்தால் சர்ச்சை உருவாகியிருக்கிறது. பல்கலைக்கழக நூலகத்தில் இட நெருக்கடியை சமாளிக்கவே மாணவிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அவர் கூறுவதை ஏற்க முடியாது என்று சமூக ஆர்வலர்களும் மாணவ அமைப்பினரும் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் மைய நூலகத்திற்குள் செல்ல மாணவிகளுக்கு நீண்ட காலமாகவே அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சமருதீன் ஷா கருத்து கூறுகையில், இது ஒழுங்கு நடவடிக்கை தொடர்புடையது இல்லை என்றார். மேலும் மாணவிகள் அனுமதிக்கப்படும் பட்சத்தில் அதன் காரணமாக மாணவர்களின் வருகை அதிகரிக்கக்கூடும் என்றும், அதனால் இட நெருக்கடி ஏற்படாமல் தடுக்கவே இத்தகைய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். இத்தகைய கருத்துக்களை வெளியிடுவது வேதனை அளிப்பதாக கூறியுள்ள இந்தியாவின் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இது ஒரு ரொம்ப மட்டமான மோசமான கருத்துங்க. பெண் மாணவிகள் கூட அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க இல்லைங்களா, லைப்ரரி கூட கல்விக்காக தானே போறாங்க. அவர் எதுக்கு அந்த உரிமை மேல இந்த மாதிரி கட்டுப்பாடு போடலாம்? சோ மீறி இல்லாம இருந்தாலும் மனிதர் உரிமையை கட்டாயமா மீறி இருக்கு. இவர் ஒரு படித்தவரா இருந்து ஆண் மற்றும் பெண்களுக்கு மத்தியில இந்த மாத்த வித்தியாசத்தை அவர் தெரிவிக்கிறாரு இல்ல நிறைவேற்றிய காட்டுறாரு, அது வந்து சரியில்லை, கண்டம் பண்ணிதான் ஆகணும்.
இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நீங்க அறிவுரை கூறுற மாதிரி தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
நம்ம வந்து வேணா HRD மினிஸ்ட்ரிக்கு அவங்க ஏற்கனவே கட்டாம ஏதாவது இது பண்ணுவாங்க, வேணா அவங்களுக்கு எழுதி சொல்லலாம். ஆனால் அலிகர் AMUக்கு வந்து நம்ம எழுதினாலும் அதுல ஒண்ணு பலமே இருக்காது. ஏன்னா அவர் சொல்லுவாரு, நான் சட்டத்தை மீறல.
இது போன்ற கட்டுப்பாடுகள் வந்து சட்ட ரீதியில தண்டிக்க முடியாத ஒரு செயலா இருந்தா கூட, இந்த பொறுப்புகளை வந்து அவர்கள் உணர்றதுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க?
இல்லைங்க, இப்ப வந்து நம்ம நாட்டுல இது இவங்க பெரியவங்க கூட, எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க கூட இந்த தப்ப மீண்டும் மீண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க அண்டர் கிராஜுவேட் பெண்கள் வந்து லைப்ரரிக்குள்ள போக கூடாது, பின் அடுத்தது என்ன அவங்க படிக்கவே கூடாது, காலேஜ்க்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு ரொம்ப ரிக்ரெசிவ், ரொம்ப ரிக்ரெட்ஃபுல், வருத்தப்பட வேண்டியது யோசனை
என்றார் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம். மௌலானா ஆசாத் நூலகம் என்று அழைக்கப்படும் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் மைய நூலகத்தில் இட நெருக்கடி ஏற்படுவதாக கூறுவது முற்றிலும் தவறான தகவல் என்றும், பழைய சித்தாந்தத்தின் வெளிப்பாடுதான் இத்தகைய கட்டுப்பாடுகள் என்று அந்த பல்கலைக்கழக மாணவிகள் கூறுகிறார்கள். மேலும் மாணவ அமைப்பின் தலைவராக செயல்படும் மாணவி குல்ஃபியா இதுகுறித்து BBCயிடம் கருத்து கூறுகையில், அந்த நூலகத்திலிருந்து புத்தகங்களை பெறுவதற்கு கூட மாணவிகளுக்கு அவர்கள் அனுமதி வழங்குவது இல்லை என்று குற்றம் சாட்டினார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழ்நாட்டின் உசிலம்பட்டி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து அவரது உடல் எரிக்கப்பட்டது தொடர்பான வழக்கை மத்திய புலனாய்வுத்துறை CBIக்கு மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழகத்தில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தலித் இளைஞரை காதலித்த விமலாதேவி என்ற பெண் கொல்லப்பட்ட வழக்கை மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் உள்ள பூதிபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விமலாதேவி என்ற பெண் வேறு சமூகத்தைச் சேர்ந்த திலீப் என்ற வாலிபரை காதலித்துள்ளார். இந்த காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் விமலாவும் திலீப் குமாரும் கடந்த ஜூலை மாத இறுதியில் வீட்டை விட்டு வெளியேறினர். ஊர் திரும்பிய விமலாதேவியை காவல்துறையினர் சமரசம் செய்து பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். இதற்கு பின்னர் மீண்டும் வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் கடந்த அக்டோபர் 2 தேதியன்று அந்த பெண் தூக்கிலிட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். அதன் பின்னர் காவல்துறையினருக்கு தெரிவிக்காமல் விமலாவின் சடலத்தை அவரது பெற்றோர் எரித்தனர். விமலாவின் சடலத்தோடு அவரது உடைமைகளும் எரிக்கப்பட்டன. இதையடுத்து அந்த பெண்ணின் பெற்றோர் உட்பட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கை CBI விசாரிக்க உத்தரவிட வேண்டுமென கோரி திலீப் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வி ராமசுப்ரமணியம் வழக்கை CBIக்கு மாற்றி உத்தரவிட்டார். இது தொடர்பாக 8 வாரத்திற்குள் CBI அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் உத்தரவிடப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலும் காவல்துறையின் நடவடிக்கை கண்டனத்திற்குரியதாகவே இருந்தது என்கிறார் இந்த விவகாரத்தை துவக்கத்திலிருந்து கவனித்து வரும் எவிடன்ஸ் அமைப்பைச் சேர்ந்த கதிர்.
இந்த வழக்கில் தமிழக காவல்துறை, குறிப்பாக உசிலம்பட்டி போலீஸும்
பத்தலகுண்டு போலீஸ் மிக மிக மோசமா நடந்திருக்கிறாங்க. உசிலம்பட்டி போலீஸ் திருமணமான அந்த ரெண்டு தம்பதியரையும் கேரளாவுக்கு போய் கடத்திட்டு வந்தது மட்டும் இல்லாம ஒரு ஒரு எம்எல்ஏவையும் ஒரு சாதி குழு தலைவரும் வைத்துக் கொண்டு அந்த பெண்ணுடைய கட்டண தாலியை வந்து கழட்டி கொடுன்ற அளவுக்கு போலீஸ் வந்து போர்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய மரணம் தற்கொலை என்று போலீஸ் வந்து ரொம்ப எளிதாக வந்து அந்த வழக்க முடிச்சிருக்கிறாங்க. அதிகபட்சமாக தகவல் தெரிவிக்காமல் சடலை எரித்ததால் தான் வழக்காக ஃபைல் பண்ணப்படுது. அது கொலையா தற்கொலையான்னு கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா சடலம் எரிக்கப்பட்டுடும். இது சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் கூட சிபிஐ அந்த விசாரணை என்பது எப்படி பண்ண முடியும்ன்றதா ஒரு சவால். ஏன்னா அந்த சடலம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. கொலையா கொலையான்னு தெரியல, ஏன்னா மருத்துவ பரிசோதனை செய்யப்படல எரிச்சிட்டதுனால. அப்ப இதை எப்படி அவங்க டீல் பண்ண போறாங்கன்றதா சிபிஐக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும்.
தமிழ்நாட்டில் கடந்த 8 மாதத்தில் 10க்கும் மேற்பட்ட கௌரவ கொலைகள் நடந்திருப்பதாக தன்னார்வ அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் 3வது முறையாக போட்டியிட இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 18வது சட்ட திருத்தத்தின் கீழ் இடம் உண்டு என்று இலங்கை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக வரும் செய்திகள் குறித்த செய்தியை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சட்ட ரீதியாக எந்தவிதமான தடைகளும் இல்லையென உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக நிமல் சிறிபாலடி சில்வா நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். அரசியல் யாப்பின் 18வது திருத்தத்துக்கமைய தனக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா என ஆலோசனை வழங்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கடந்த 5ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திடம் வேண்டுகோள் ஒன்றை சமர்ப்பித்தார். ஆயினும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு எந்தவிதமான சட்ட ரீதியான தடைகளும் இல்லை என உச்சநீதிமன்றம் ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா. தலைமை நீதிபதி உட்பட 10 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏகமனதாக இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா, இதன்படி ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அரசியல் யாப்பின் கீழ் எந்தவிதமான தடைகளும் இல்லை என்றும் அறிவித்தார். அதேபோன்று ஜனாதிபதியின் 2வது பதவிக்காலத்தின் 4 ஆண்டுகள் பூர்த்தியான பின்பு அவருக்கு மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை அழைப்பதற்கு சட்ட ரீதியாக தடைகள் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டுள்ளது, எனவே எமது ஜனாதிபதிக்கு இப்போது தடைகளின்றி ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட முடியும் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா. 18வது திருத்தம் அமலுக்கு வந்தபோது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2 முறை ஜனாதிபதி பதவியை வகித்துள்ள காரணத்தினால் அவருக்கு 3வது முறையாகவும் அந்த பதவிக்காக போட்டியிட முடியாதென்று முன்னாள் தலைமை நீதிபதி சரத் என் சில்வா உட்பட எதிர்த்தரப்பினர் கடந்த காலங்களில் தெரிவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து KS உதயகுமார். தமிழ்நாட்டில் இருக்கும் இலங்கை அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அனுப்ப இந்தியா உதவி செய்ய வேண்டும் என்று இலங்கையின் வடமாகாண முதல்வர் CB விக்னேஸ்வரன் சென்னையில் நேற்று கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவருடன் தொடர்பு கொண்டு கேட்ட தகவல்களை வைத்து ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
சென்னைக்கு விஜயம் செய்திருந்த வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் யுத்தம் காரணமாக தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளவர்களை தாயகத்திற்கு திருப்பி அனுப்பி வைப்பதற்கு இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். சென்னை விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியுள்ள அவருடன் தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
ரெண்டு விடயங்கள், அதாவது அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு அகதிகள் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. தாங்களாக இங்கு வந்து காணிகளை அவர்களுக்கு கொடுத்து வீடுகளை கட்டி வாழ்வாதாரங்களை எழுப்பி அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தால் அவர்களுக்கும் நன்மை, இந்தியாவுக்கும் நன்மை, இந்த வடமாகாண மக்களுக்கும் நன்மை. ஏனென்றால் இப்பொழுது வேறு மாகாணங்களிலிருந்து மக்களை கொண்டு வந்து இங்கு குடியேற்றுகின்றார்கள். அரசாங்கமும் ராணுவமும் தங்கள் தங்கள் காணிகளில் இவர்களை கொண்டு வந்து குடியிருத்துவதால் அந்த குடியிருப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இதிலே சில சிக்கல்கள் இருப்பதையும் நான் அவர்களுக்கும் தெரிவித்திருந்தேன். அதாவது இவர்கள் பல வருட காலமாக வெளிநாட்டில் இருப்பதால் இங்கு அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக கொடுக்கப்பட்ட காணிகள் திரும்ப அரசாங்கத்தினால் கையேற்கப்பட்டு அவை அரச காணிகள் என்ற முறையிலே சிங்கள மக்களுக்கோ வேறு மக்களுக்கோ அவற்றை கொடுத்திருக்கின்றார்கள். வெளியிலிருந்து வந்தவர்கள் சிலர் தங்களுடைய காணிகளுக்கு போய் பார்க்கும் போது வேறு மக்கள் இருந்து அங்கு காணியை பராமரித்து அதிலே பயிரிட்டுக் கொண்டிருப்பதை அவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். இதைவிட அவர்கள் வர வேண்டும், வந்தால் எங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் நன்மைகள் இருக்கின்றன. ஏனென்றால் வடமாகாணத்து தமிழ் மக்களினுடைய தொகை குறைந்து குறைந்து கொண்டு வருகின்றது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்யும் விதமாகவும் அவர்களை வரவழைத்தால் நல்லது என்ற கருத்தில் தான் நான் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் எவரையுமே பலாத்காரமாக இங்கு வரவழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ கருத்தையோ நான் வெளியிடவில்லை.
இந்திய அரசாங்கம் அவர்களை திருப்பி அனுப்பலாம், இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுக்கலாம் அல்லது வேறு வசதிகளை செய்து கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தேவையான காணிகளை வழங்குவதையும் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கல்வி போன்ற நடவடிக்கைகளுக்கு ஏற்ற சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது மாகாண சபையின் பொறுப்பும் அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்புமாக இருக்கிறதே, அதற்கு எந்த வகையில ஒரு சூழல் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க?
அந்த சூழலை கொண்டு வருவதற்கு இந்திய அரசாங்கம், நம்முடைய மத்திய அரசாங்கம், மாகாண அரசாங்கம் மூன்றுமே சேர்ந்து ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி, இப்படியாக நீங்கள் வந்தீர்களானால் உங்களுக்கு இந்தந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்ற அந்த ஒரு பேக்கேஜை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் இதற்கு உதவி செய்யக்கூடும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாது இருக்கின்றது. ஆனால் இந்திய அரசாங்கமும் எங்களுடைய மாகாண அரசாங்கமும் உற்சாகத்தோடு நாங்கள் அதை பற்றி பரிசீலித்து பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம். இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் 5 தமிழக மீனவர்கள் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கின்றார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை கொழும்பிலிருந்து வழங்குகின்றார் நீதிமன்ற செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 இந்திய மீனவர்கள் தங்களை விடுதலை செய்யுமாறு கோரி இன்று மாலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று மாலை கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் அனில் சில்வா BBC யிடம் தெரிவித்தார். இந்த மனுக்கள் சில மாதங்களுக்குள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்த வழக்கறிஞர் அனில் சில்வா, அதன் பின்பு மனுக்களை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் தினம் தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கை கடற்பகுதிக்குள் சட்டவிரோதமான முறையில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 5 இந்திய மீனவர்கள் உட்பட 3 இலங்கையர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி மரண தண்டனை வழங்கியது. ஆயினும் தான் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக இந்திய மீனவர்கள் தனது மேன்முறையீட்டு மனுவில் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போது தாங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் இருக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனையை ரத்து செய்துவிட்டு விடுதலை செய்யுமாறும் அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
கேஎஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC யின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல் வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் மனிதர்களின் உடல் பருமனுக்கும் அவர்களின் பெற்றோரிடமிருந்து பெறும் மரபணுக்களுக்கும் இருக்கும் தொடர்புகள் குறித்து மருத்துவ ஆய்வாளர்கள் தற்போது தெரிவித்திருக்கும் புதிய செய்திகளை பார்க்கலாம். இதுகுறித்த BBC தகவல்களை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
ஒருவர் பருமனாக இருக்கிறாரா அல்லது ஒல்லியாக இருக்கிறாரா என்பதை எங்கள் மரபணுக்கள் தீர்மானிக்கின்றன. அவரது குடலில் இருக்கும் நுண் உயிர்கள் எந்த ரகத்தைச் சேர்ந்தவை என்பதை இது பொறுத்திருக்கிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். செல் என்ற சஞ்சிகையில் இவர்களின் ஆராய்ச்சி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. உடற்பருமனை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான பாக்டீரியாக்களை உடலில் செலுத்தும் சிகிச்சை எதிர்காலத்திலே அருமமாகக்கூடும் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இரட்டை குழந்தைகளை இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ந்தபோது அந்த 2 குழந்தைகளின் உடலிலும் நன்மை தரும் ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் காணப்பட்டன. அது மட்டுமல்ல, இந்த இரட்டை குழந்தைகளின் குடும்பத்தினரின் இதர உறுப்பினர்களிலும் இது கவனிக்கப்பட்டது. இந்த நுண்ணுயிர்களை எலிகளின் உடலில் மாற்று பொருத்தம் டிரான்ஸ்பிளான்ட் செய்தபோது அந்த எலிகளின் உடல் பருமனடைவது குறைய ஆரம்பித்தது. மனித குடலில் இயற்கையாக தோன்றும் பாக்டீரியாக்கள் குடும்பத்தின் மூத்தவர்களிடமிருந்து மரபு உரிமை மூலம் வந்து சேர்ந்தவை என்று குறிப்பிட்ட முதலாவது மருத்துவ ஆய்வு இதுவாகும். எலிகளில் இது எப்படி இயங்கியது, ஏன் எப்படி இயங்கியது, எப்படி செயற்படுகிறது என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்ட பிறகு மனிதர்களின் மீது நாங்கள் நடத்தப்போகும் ஆய்வுகளில் இடையை கட்டுப்படுத்தும், இடையை குறைக்கும் ஒரு பொருளாக, மருந்தாக நாங்கள் இதனை அறிமுகம் செய்ய முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பேராசிரியர் ருத் லே அம்மையார்.
பிபிசி தகவல்களை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து, ஒருவர் தொடர்ந்து ஆண்டு கணக்கில் இரவு நேர வேலை செய்வது அவரது ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறது என்பது ஏற்கனவே மருத்துவ விஞ்ஞானிகள் நிரூபித்திருந்தாலும் அதன் தீவிர தன்மை குறித்த புதிய ஆய்வின் முடிவுகள் உண்மையில் அச்சமூட்டுவதாக இருக்கின்றன. உதாரணமாக, ஒருவர் 10 ஆண்டுகள் இரவு நேர வேலை செய்தார் என்றால் அவரது மூளையின் வயது 6 ஆண்டுகள் அதிகரித்து அவர்களின் வயோதிகம் விரைவுபடுத்தப்படுவதாக தற்பொழுது விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
மனித வழக்கத்திற்கு மாறுபட்ட சமூக விரோத நேரங்களில் வேலை செய்தல், அதாவது மற்றவர்கள் தூங்கும் நேரங்களில் நாங்கள் வேலை செய்தல், எமது மூளையின் அறிவுசார் திறமைகளை மங்கடித்து விடுகிறது என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இரவு நேரங்களில் வேலை செய்வது உங்கள் வழக்கமாக 10 ஆண்டுகள் நீடித்தால் உங்கள் மூளையின் சக்தி உங்கள் வயதை விட 6 வயது அதிகமாக முதுமை அடைகிறது என்று முதலாவது கண்டுபிடிப்பு காட்டுகிறது. இரவு நேர கடமைகளில் ஒருவர் நிறுத்திவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அவரது மூளை பழைய வயதுக்கு மீட்சி அடைய வாய்ப்பிருக்கிறது, ஆனால் அதற்கு 5 வருடங்களாவது பிடிக்கக்கூடும். இந்த புதிய ஆய்வுகளை கண்டுபிடிப்பவர்கள் டிமென்ஷியா நோய்களுக்கான சிகிச்சையில் உதவக்கூடும். டிமென்ஷியா எனப்படும் மூளை அழுகல் நோய் ஏற்படும் நோயாளிகளுக்கு தூக்கம் அடிக்கடி தடைப்பட்டு விடுகிறது. எனவே இந்த புதிய கண்டுபிடிப்பு அவர்களின் சிகிச்சைக்கு உதவக்கூடும். எமது உடம்பு ஒரு கடிகாரத்தை போன்றது. பகல் நேரத்தில் மட்டும்தான் அது இயங்கும். இரவு நேரத்தில் உடம்பு தூங்கும் நேரம். ஒரு கடிகாரத்தின் முட்களை பின்னால் நகர்த்துவது கடிகாரத்திற்கு கேடு விளைவிப்பது போல எமது உடல் என்ற கடிகாரம் தூங்க வேண்டிய நேரத்தில் அதனை இயக்கி செயற்பட வைத்தல் பல நோய்களுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக மார்பக புற்றுநோய், உடற்பருமன் ஒபீசிட்டி போன்ற நோய்கள் உருவாகும். இரவு நேரங்களில் வேலைக்கு போதல் உடலில் மட்டுமல்ல மூளையில் கூட பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பிரிட்டனின் சுவான்சி பல்கலைக்கழகம், பிரான்சின் டுலூஸ் பல்கலைக்கழகம் ஆகியன கூட்டாக நடத்திய ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன. பிரான்சில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுகளில் கலந்து கொண்ட 3000 பேரில் நினைவு ஆற்றல், சிந்தனை வேகம் போன்றவை பரிசோதிக்கப்பட்டன. எங்களுக்கு வயதாகும் போது எமது மூளையும் முதுமையடைகிறது என்பது உண்மைதான். ஆனால் இரவு நேர நைட் ஷிப்ட்களை அதிகமாக நாங்கள் செய்தால் மூளை முதுமையடைதல் துரித வேகத்தில், அதாவது எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நடப்பதாக விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். 10 வருடங்களாக தொடர்ச்சியாக இரவு நேர வேலை செய்யும் ஒரு மனிதரின் மூளை அவரை விட 6.5 ஆண்டுகள் வயது கூடிய ஒருவரின் மூளையைப் போல முதுமையை தொட்டு விடுகிறது. இதிலே நல்ல செய்தி ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இரவு வேலை செய்தலை நாங்கள் நிறுத்தியவுடன், கைவிட்டவுடன் மூளையும் சீராகி விடுகிறது, முதுமை அடைதல் நின்று விடுகிறது. 5 வருடங்களில் எமது மூளை எமது வயதுக்கேற்றபடி இயங்க ஆரம்பிக்கிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் ஜெகதீசன்.
2015 ஆப்பிரிக்க கிண்ணத்திற்கான கால்பந்து இறுதிச் சுற்றுப் போட்டிகளை மொராக்கோ நடத்தாது என்று உறுதி செய்திருக்கும் ஆப்பிரிக்க கால்பந்து சம்மேளனம் அவர்கள் சுற்றுப்போட்டியில் கலந்து கொள்ளும் தகுதியை இழப்பதாகவும் கூறியிருக்கிறது. கினியில் கடந்த செப்டம்பர் மாதம் இபோலா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் குழு ஒன்று கொல்லப்பட்ட கிராமத்தில் அந்நாட்டு ராணுவம் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டினி போராட்டம் ஒன்று துவக்கப்பட்டிருக்கிறது. நைஜீரிய அதிபர் குட்லக் ஜோனத்தான் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் அதிபர் தேர்தலில் தான் மீண்டும் போட்டியிடுவேன் என்று முறையாக இன்று அறிவித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் எம்முடைய கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.